அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாரட்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இயேசு கிறிஸ்து திபேரிய கடற்கரையிலே மலையின் மேலே சீஷர்களோடு கூட உட்கார்ந்திருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடத்தக்க கப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு பிலிப்பினிடத்திலே கேட்டார். பிலிப்பு மனதிலே கணக்கு போட்டு 200 பணத்திற்கு அப்பங்கள் வாங்கி ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு காணாது என்று கூறினார். இருந்தாலும் பிலிப்பும் அந்திரேயாவும் இணைந்து கூட்டத்திற்குள்ளே போய் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். கவனியங்கள் வாசிக்கிறேன். யோவான் 6 அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாய் அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு நோட்டம் விடும்படியாக போய் பார்க்கும்படியாக கூட்டத்திற்குள்ளே பிலிப்பும் அந்திரேயாவும் சென்று வருகிறார்கள். எந்த ஒரு பணியிலே இறங்கும் முன்னதாகவும் நாம் பொதுவான ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது நல்லது. பிலிப்பு, நமக்கு இருக்கிற பணத்தை கொண்டு இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது என்று சொன்னார். அந்திரேயா வந்து தான் கண்டெடுத்ததெல்லாம் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே என்று கூறுகிறார். இந்த 5 அப்பங்கள் என்று சொல்லும்பொழுது இது ஒவ்வொரு அப்பமும் ஒரு குடும்பத்துக்கு காணக்கூடிய பெரிய அப்பங்கள் அல்ல. இது சின்ன ஒரு ரொட்டி போன்றதாய் இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு இது எம்மாத்திரம்? வசனம் 10, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், அங்கே கூடி வந்திருந்த கூட்டத்தினுள் பெரிய ஆண்கள் மட்டும் 5000 பேர். ஒவ்வொரு ஆணுடனும் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் வந்திருந்தாலும் 15000 பேர் இருந்திருப்பார்கள். இப்பொழுது இந்த பெருங்கூட்ட மக்களை இயேசு போஷிக்கப் போகிறார். ஒரு முக்கியமான ஆர்வம் தரக்கூடிய காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். 5000 பேரை போஷிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் என்றால் உண்மையாகவே அது ஒரு பெரிய காரியம். 5 அப்பங்களும் 2 மீனும் 200 பணமும் மட்டும் இருந்தாலும் அதுதான் அவருடைய மொத்த வருமானமாய் அன்று இருந்தது. இதைக் கொண்டு ஒரு ஆலோசனை குழு முடிவு செய்யும் என்றால் இதை குறித்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்ற முடிவிற்குத்தான் வரும். கமிட்டி அல்லது ஆளுகை குழு என்பதை குறித்து ஒருவர் விவரிக்கும்பொழுது, இவர்கள் தன்னந்தனியாக எதையுமே செய்ய முடியாதவர்கள், இவர்கள் இணைந்தும் எதையுமே செய்ய முடியாது என்று தீர்மானிப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆளுகை குழு அல்லது கமிட்டி என்பது குறிப்புகளை ஒரு நோட்டிலே எழுதிக்கொண்டு நேரத்தை வீணாக்கும் ஒரு கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இங்கேயும் இந்த குழுவின் முடிவு என்ன? இதைக் கொண்டு எதையுமே செய்ய முடியாது என்பதுதான். அப்படியென்றால் இந்த சூழ்நிலையிலே என்ன தேவை? இயேசு தேவை. அருமையானவர்களே, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவும் அங்கே இருப்பார் என்றால் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவராலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சீடர்களை பார்த்து ஜனங்களை உட்கார வைக்கும்படியாய் சொன்னார். அவர்கள் உட்கார வைத்தார்கள். மார்க் இதை குறித்து எழுதும்பொழுது 50-50 பேராக உட்கார்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர்கள் உடுத்தியிருந்த உடையை வைத்து ஒவ்வொரு ஊர் பகுதியிலிருந்து வந்தவர்களையும் ஒவ்வொரு கூட்டமாக உட்கார வைத்திருந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கோடும் கிரமத்தோடும் செய்கிறார். அந்த பச்சை புல்வெளியிலே இப்படி கூட்டம் கூட்டமாய் அமர்ந்திருப்பது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாய் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தபடியினாலே எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் நடைபெறுகிறது. பாருங்கள், யோவான் 6:11-13 வரை வாசிக்கிறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அருமையானவர்களே, சிலர் இந்த அற்புதத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் தேவையான அளவு அப்பத்தையும் மீனையும் அந்த மலையிலே உள்ள ஒரு குகையிலே ஒளித்து வைத்திருந்தார்கள் என்றும், அவர் ஜெபித்து எல்லாருக்கும் பரிமாற சொன்னபொழுது அதிலிருந்து எடுத்து பரிமாறினார்கள் என்றும் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட கதையை நம்புவதை விட இயேசு செய்த அற்புதத்தை நம்புவது எளிதானது. இத்தனை திரளான மக்களுக்கு அப்பங்களை செய்யக்கூடிய கடைகள் அந்த நாட்களிலே கிடையாது. அத்தனை மீன்களை ஒரே நேரத்திலே அவர்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுருவோ அந்திரேயாவோ மீன்பிடிக்க சென்றதாகவும் நமக்கு சொல்லப்படவில்லை. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதத்தை செய்தார் என்பதை தெளிவாக நாம் சொல்லலாம். நமக்கு என்ன இருக்கிறதோ அந்த கொஞ்ச பகுதியானாலும் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது நாம் மிகுதியான காரியங்களை பெற்றவர்களாய் இருக்கிறோம். கவனித்தீர்களா? அங்கே 12 கூடை நிறைய மீதி துணிக்கைகளை எடுத்தார்கள். ஒருவேளை இது சாப்பிட்டு மக்கள் கையிலே கொடுத்ததிலே மீதி என்று நினைக்கலாம். இல்லை, மீதி என்று சொல்லும்பொழுது பரிமாற ஆரம்பித்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும் பொழுது பரிமாறாமல் மீதி இருந்த உணவுப் பொருட்கள் தான் இது. இது 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது. இதன் பொருள் என்ன? அங்கே வந்த ஜனக்கூட்டத்தினர் போதுமான அளவை பெற்றுக் கொண்டார்கள். அந்நாட்களிலே அந்த பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் பெரும்பாலான நேரங்களிலே பசியோடு தான் இருந்தார்கள். அன்று அந்த உணவிலே பங்கு பெற்றவர்கள் அநேகர் பல நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல உணவை பெற்றவர்களாய் இருந்திருப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதை பரிபூரணமாக செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 6:14-15 வசனங்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். தொடர்ந்து மக்கள் அவர் பின்னாலேயே செல்கிறார்கள். ஏன்? அவர் அற்புதங்கள் செய்கிறவர். அந்த கூட்டத்திலிருந்து விலகி போவதற்காக அவர் மற்றொரு அற்புதம் செய்ய வேண்டியதாயிருந்தது. ஏன் அவர்களிடத்திலிருந்து அவர் தப்பிச் செல்ல வேண்டியதாயிருந்தது? அந்த கூட்டத்தினர் அவரை ராஜாவாக்க முயன்றார்கள். அவர் ராஜாவாக பிறந்தார், அது உண்மைதான். ஆனால் அவர் உண்மையாக ராஜாவாக வெளிப்படுவதற்கு இது வழி அல்ல, இது முறையும் அல்ல. வசனங்கள் 16-21 வரை பாருங்கள். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகுமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போனபொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கும்பொழுது சீஷர்கள் படகிலே ஏறி அக்கறைக்கு செல்லும்படியாக இயேசு துரிதப்படுத்தி அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர் மலையின் மேலே ஜெபிக்கும்படியாய் சென்றார் என்று வாசிக்கிறோம். இந்த மலையானது சுமார் 3000 அடிகள் உயரத்தில் இருந்தபடினாலே அங்கே அடிக்கும் புயலானது உடனே கலிலேய கடலைத்தான் தாக்கும். 25 அல்லது 30 ஃபர்லாங்குகள் கடலுக்குள்ளே அவர்கள் சென்ற பிறகு கிட்டத்தட்ட பாதி வழி கடந்து விட்டார்கள். அப்படி நடுக்கடலில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை தண்ணீரின் மேலே நடந்து வருகிறவராக கண்டார்கள். அவர் யார் என்பதை கண்டுகொள்ளாதவர்களாக முதலாவது அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். இது அற்புதம் அல்ல என்று இதற்கு வேறு விளக்கம் கொடுக்கிறவர்களும் உண்டு. ஆனால் யோவான் இந்த கடலிலே மீன்பிடிக்கும் ஒருவராய் பல ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார். இயேசு கடலின் மேலே நடக்காமல் அவர் நடந்தார் என்று அவர் சொல்லியிருக்க முடியாது. மிக குறிப்பாக அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன பிறகு என்று சொல்லும்பொழுது நிச்சயமாக நடுக்கடலிலே இருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. அருமையானவர்களே, புயலின் மத்தியிலே இயேசு தம்முடைய சீடர்கள் பக்கத்திலே வந்து சேர்ந்தார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புயலடிக்கும் நேரங்களிலெல்லாம் அவர்களை தேடி அவர் வருகிறார். கஷ்டப்படும் நேரங்களிலே, இக்கட்டான வேளைகளிலே நெருக்கமாக தம்மை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் இவ்வாறு நடு இரவு வரை காத்திருந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேதான் அவர்கள் அவர் சொல்வதை கவனிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவர் இருந்தாரோ நமக்கு தெரியாது. அநேக வேளைகளிலே புயலின் அகோரத்தின் மத்தியிலேதான் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். வியாதிகளின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலேதான் நாம் அவரை தேடுகிறோம். அவர் வெளிப்படும் பொழுது எளிதாக அவரை அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறோம். இங்கே கவனித்தீர்களென்றால் அவர்கள் அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று வாசிக்கிறோம். இது மற்றொரு அற்புதம் என்று நிச்சயமாய் நாம் சொல்லலாம். நீர்நிலையில் அமைதி ஏற்பட்டபடியினாலே எந்த தடையும் இல்லாதபடி உடனடியாக அவர்கள் அக்கறைப்பட்டதை குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வரும் வசனங்களிலே இயேசு ஜீவ அப்பத்தை குறித்து சொல்கிறார். அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து ஏமாந்தவர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவருடைய சீஷர்களோ அங்கே இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியையே கொடுத்தது. யோவான் 6:22-24 வரை பாருங்கள். மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்று இயேசு தம்முடைய சீஷருடைய கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். சொல்லப்போனால் இந்த ஜனங்கள் கலிலேய கடலின் தெற்கு பக்கத்திலிருந்து அங்கே வந்திருந்தார்கள். திபேரியா கடற்கரையின் பகுதியிலே அவர்களை அவர் போஷித்தார். மீண்டுமாக படகிலே கப்பர்நகூமுக்கு வந்தார். இப்பொழுதுதான் முதல் முறையாக யோவான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் செய்த பின்பு என்று வாசிக்கிறோம். யோவான் இயேசு இந்த பெயரை அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணம், வார்த்தை மாம்சமானது. யார் அந்த வார்த்தை? அவர்தான் இயேசு கிறிஸ்து. மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூட்டத்தின் மத்தியிலிருந்து இயேசு எப்படி விலகிச் சென்றார் என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. பாருங்கள், யோவான் 6:25-26 வசனங்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நேரடியாக அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏன் அவர்கள் அவரை தேடினார்கள் என்பதற்கான உள்ளான கருத்தை எண்ணினவராக பதில் சொல்லுகிறார். எனவேதான் நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று அவர்களை குறித்து சொல்கிறார். வசனம் 27 பாருங்கள். யோவான் 6:27 வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இதை வேறு வார்த்தைகளிலே நாம் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அழிந்து போகிற உணவுக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக செயல்படுங்கள். அப்படிப்பட்ட உணவை மனுஷகுமாரன் தருவார், ஏனென்றால் பிதா அவரை முத்தரித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? இதே வழிமுறையிலேதான் இயேசு சமாரிய பெண்ணிடத்திலேயும் பேசினார். அவளுக்கு தாகமே இல்லாமல் இருக்கும்படியான தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள். இந்த ஜனங்கள் உணவுக்காக எதிர்பார்க்கிறார்கள். இயேசு இரண்டுமே இந்த உலகத்திலே தேவையான ஒன்றுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் ஜீவ அப்பமாயும் ஜீவ தண்ணீராயும் இருக்கிறார் என்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானது. இதை எப்படி விளக்குவது? வார்த்தையாகிய அவர் பூமியிலே வந்து நாம் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அதை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தானே ஜீவ தண்ணீராயிருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராயிருக்கிறார். மட்டுமல்ல, அவரே அப்பமாயிருக்கிறார், ஜீவ அப்பத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்கிறார். தண்ணீர் என்றால் என்ன என்று தெரியும், அப்பம் என்றாலும் என்ன என்று நமக்கு தெரியும். வசனம் 28, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனித்தீர்களா? நீங்கள் தேவன் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அவர் நம்மை விருந்திற்கு அழைக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு அதிலே போய் பங்கு பெற வேண்டியது நம்முடைய கடமை. பங்கு பெற விருப்பம் இல்லாதவர்கள், சாக்கு போக்கு சொல்கிறவர்கள் அதிலே பங்கு பெறப்போகிறதில்லை. ஆனால் பெரும் பாதைகளிலேயும் வழி அருகேயும் சும்மா நிற்கிற அநேகர் இந்த விருந்தை அனுபவிக்கப் போகிறார்கள். இது இலவசமான ஒரு உணவு, அதே வேளையிலே இது ஆத்தும உணவு. யோவான் 6:30 வசனம், அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? அருமையானவர்களே, இது மனித இருதயத்தின் கடினத்தன்மையை காட்டுகிறது. அற்புதமாக தேவனால் போஷிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், எங்களுக்காக செயல்படும் என்று கேட்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர் சொல்வதை விசுவாசிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. மீண்டுமாக சாப்பாட்டு காரியங்களை குறித்தே யோசிக்கிறார்கள், அதை குறித்தே பேச விரும்புகிறார்கள். யோவான் 6:31-33 வசனம் வரை பாருங்கள். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி, நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். தொடர்ந்து சாதாரண உணவை குறித்து அவர்கள் யோசித்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே மோசே அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கவில்லை, தேவனே அதை அவர்களுக்கு கொடுத்தார். அது ஒரு நேரம் கொடுக்கப்பட்ட உணவல்ல, 40 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அவர் அதை கொடுத்தார். அவர்கள் தொடர்ந்து வயிறு நிறைய உணவு அருந்த வேண்டும். அன்றைக்கு மன்னாவை சாப்பிட்டவர்கள் ஜீவனோடு வாழ்ந்தார்கள். அது தேவன் கொடுத்த ஒரு வெகுமதி. வனாந்தரத்தில் பிரயாணப்பட்ட ஜனங்களுக்கு மன்னா ஜீவனை கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறார். எனவேதான் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று சொல்கிறார். வசனம் 34 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். கிணற்றண்டையிலே இயேசு சந்தித்த அந்த சமாரிய பெண்ணைப் போலவே இவர்களும் யோசிக்கிறார்கள். அவளும் இந்த கிணற்றண்டையிலேதான் வந்து தண்ணீர் மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படியாக எப்பொழுதும் என்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தண்ணீர் வேண்டும் என்றாள். அவளுடைய எண்ணத்தை அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரிலிருந்து ஆவிக்குரிய தண்ணீரை குறித்து சிந்திக்க வழிநடத்துவதற்கு சற்று நேரமானது. அதேபோல இந்த ஜனங்களையும் வெறும் உலக பிரகாரமான ஜீவனை குறித்த சிந்தனையிலிருந்து ஆவிக்குரிய உணவை குறித்து சிந்திக்க செய்வது கடினமானதாயிருக்கிறது. யோவான் 6:35 வசனம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இயேசு இரண்டு காரியங்களை ஒன்றுபடுத்தி காட்டுகிறார். கிறிஸ்துவே மன்னா. நாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக பரலோகத்திலிருந்து வந்து உலகத்திற்கு ஜீவனை கொடுத்தவர் அவரே. அதுதான் இரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாயிருக்கிறார். தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு ஒவ்வொரு நாளும் ஜீவ அப்பமாகி அவரை நாம் உட்கொள்ள வேண்டும். மன்னா அற்புதமாக கொடுக்கப்பட்ட உணவு. அது ஆச்சரியமானதுதான். அந்த ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்த பொழுது மன்னா கொடுக்கப்படவில்லை. அவர்கள் கானானிலே சேர்ந்த பொழுது அந்த நிலத்தின் பயிரான சோளத்தை தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமானதாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் இந்த சோளம் போன்ற திட உணவான கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்புகிறதில்லை. எனவேதான் இப்படிப்பட்ட செய்திகள் அவர்களுக்கு களைப்படைய செய்கிறதாய் இருக்கிறது. யோவான் 6:36-37 வசனங்கள், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுக்கு அப்பம் வேண்டுமா? நானே ஜீவ அப்பம். ஆனால் நீங்கள் என்னை கண்டும் என்னை விசுவாசிக்கவில்லை. பிதா எனக்கு கொடுப்பதெல்லாம் எனக்கு வரும், என் அண்டை வருவதை நான் ஒருபொழுதும் புறமே தள்ளுவதில்லை என்று இயேசு கூறினார். 37 வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் தெரிந்தெடுத்து விட்டாரா அல்லது விருப்பமானவர்கள் எல்லாரும் வரலாமா என்பதை குறித்த சர்ச்சையை சிலர் எழுப்புகிறார்கள். முன்குறிப்பு, தெரிந்தெடுப்பு, இதை குறித்த சர்ச்சை இன்னமும் அநேக வட்டங்களிலே இருக்கிறது. இந்த வசனத்திலே அந்த இரண்டு காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இது ஒரு சத்தியத்தை தான் சொல்கிறது, அது தெரிந்தெடுப்பு. ஆனால் சற்று பொறுங்கள். அடுத்ததாக, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாசிக்கிறோம். இதுவும் சத்தியமே. என்னிடத்திலே வருகிறவன் என்று சொல்லும்பொழுது எல்லாரும் அவரிடத்திலே வரலாம். இந்த இரண்டு சத்தியங்களும் உண்மைதான். பிதாவானவர் மனிதர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள்தான் அவரண்டை வர வேண்டும். அப்படி அவரண்டை வருகிறவர்கள் பிதா அவருக்கு கொடுப்பவர்கள். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தெரிந்தெடுப்பு செய்யும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பேர் பெற்ற ஸ்பர்ஜன் என்னும் ஊழியர் யோவான் 3:16 உள்ள எவனோ என்ற வார்த்தை குறித்து அடிக்கடி பிரசங்கிப்பார். அப்பொழுது ஒருவர் அவரிடத்திலே வந்து, தெரிந்தெடுப்பை குறித்து நீங்கள் நம்புவது போல நான் நம்பினேன் என்றால் நீங்கள் பிரசங்கிப்பது போல நான் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அதற்கு ஸ்பர்ஜன் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? தேவன் தெரிந்தெடுத்த மனிதர்களுடைய முதுகிலே ஒரு மஞ்சள் கோட்டை போட்டுவிட்டு இருப்பார் என்றால் நான் தெரு தெருவாய் போய் ஒவ்வொருவருடைய சட்டையையும் தூக்கி பார்த்து யார் யார் மஞ்சள் கோடு போடப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் முதுகிலே மஞ்சள் கோடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பேன் என்று கூறினாராம். ஆனால் தேவன் அவ்வாறு செய்யவில்லை. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிதான் சொல்லியிருக்கிறார். யார் யார் அவரண்டை வருகிறார்களோ அவர்களிலே ஒருவனையும் நான் புறம்பே தழுவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் தேவை என்ற அறிவோடு கூட நீங்களும் அவரண்டை வரும்பொழுது அவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு அசுத்தமானதாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களையும் அவர் அழைக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவனா இல்லாவிட்டாலும் நான் வரலாமா என்று கேட்கலாம். கட்டாயம் வரலாம் பிரியமானவர்களே. அப்படி நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள்தான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இவ்வளவு உன்னதமான ஒரு சத்தியம் இது இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலரைத்தான் தெரிந்தெடுக்கிறார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது தவறான ஒரு எண்ணம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காகவும் அவர் பாடுபட்டு விட்டார். அதை விசுவாசித்து அவர் அண்டை வருவதுதான் மனிதனுடைய பொறுப்பு. எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும், எந்த ஒரு மொழி பேசுகிற மனிதனாயிருந்தாலும், என்ன படிப்பறிவு உள்ளவனாக இருந்தாலும் சரி, என்ன வயதுள்ளவனாயிருந்தாலும் சரி, இயேசு எனக்கும் இரட்சகராக தேவை என்று வருகிற ஒவ்வொருவரையும் அவரே ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்திற்குள்ளே கடந்து வராமல் இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலே, ஆண்டவரே நானும் உம்மண்டை வருகிறேன், என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கர்த்தாவே, எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் நீர் சிலுவையிலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே யார் யார் விரும்பினாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறந்த அழைப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீர் வேதத்திலே எழுதி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாதவர். இந்த நேரத்திலேயும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்கு தேவை. நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கடந்து சென்று அவர்களை பாவ குழியிலிருந்து ரட்சித்து, பாவத்தின் ஆக்கினையிலிருந்து ரட்சித்து, அவர்களை நித்தியத்திற்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தினாலே இன்றைக்கே அவருடைய பெயரையும் நீர் ஜீவ புஸ்தத்திலே எழுதுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் முடிவு பரியந்தம் உம்மிலே நிலைத்து நிற்க ஒவ்வொரு நாளும் உண்மையாயுமை பின்பற்ற தேவரீர் தாமே காத்துக்கொள்ளும். பிசாசின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து அவர்கள் விலகி பரிபூர்ணமாய் உமை பின்பற்ற கர்த்தராமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17.